الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبي عليه الصلاة والسلام من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذ منه شيئا بغير طيب نفس منه فأنا حجيجه يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாலையும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்நுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக உலகத்தில் பல பாகங்களில் பொதுவாகவும் நம்முடைய நாட்டில் குறிப்பாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் சொல்லாத செய்யாத பல விடயங்களை சொன்னதாகவும் செய்ததாகவும் பொய்யான பிரச்சாரங்கள் பல இடங்களில் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு பலர் பல காரணங்களை சொன்னாலும் உள்ளானுள்ளபடி உண்மையான காரணம் சமீப காலமாக முழு உலகத்துடைய பல பாகங்களில் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எந்தெந்த நாடுகளில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்களோ அந்த நாடுகளில் ரொம்ப வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருப்பதை சகிக்க முடியாமல் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இஸ்லாத்தின் மீது கலங்கம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. யாரு என்ன சொன்னாலும் என்ன நினைத்தாலும் இது அல்லாஹுடைய நூறு, இதை யாரும் தன்னுடைய வாயால் ஊதி அணைக்க பார்த்தால் அதை அணைக்க முடியாது. அல்லாஹுடைய நூரை தன்னுடைய வாயால் ஊதி அணைக்க பார்க்குகின்றார்கள். அல்லாஹுடைய நூரை பூர்த்தியாக்கியே தீருவான். அவருடைய இஸ்லாமிய மார்க்கம் முழு உலகத்துடைய பட்டி தொட்டிகள் வரைக்கும் அது சென்று கொண்டே இருக்கும்.
கயாமனால் நெருங்க நெருங்க நபியவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மாடி வீட்டிலையும் ஒவ்வொரு குடிசையுடைய அளவிலையும் இந்த மார்க்கம் போய் சென்று தான் தீரும் என்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தான் நாம் பார்க்கலாம். ஆங்காங்கே நமக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எது எவ்வாறாக இருந்தாலும் நாம் இஸ்லாமியர்கள், நாம் முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றோமா? வெறும் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கப்படி நாம் வாழ்கின்றோம். ஆனால் நம்முடைய நடை உடை பாவனைகளில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய பேச்சுவார்த்தைகளில், நம்முடைய குழந்தை வளர்ப்பு, இன்னும் உண்டான பல வேளைகளில் இஸ்லாமிய முறைப்படி நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் இந்த இடத்திலே சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் நபியவர்களுக்கு வந்த எதிர்ப்பு அது சாதாரணமான எதிர்ப்பு அல்ல. நபியவர்களை அச்சுறுத்தியது, நபியவர்களை பயமுறுத்தியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிரட்டப்பட்டதை போன்று உலகத்தில் வேறு யாரும் மிரட்டப்பட்டிருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள், லக்கது ஊதீது பில்லா வமா யுஹ்தா அஹதுன் வலக்கது ஹிப்து பில்லா வமா யுகாஃபு அஹதுன். நான் நோபினை செய்யப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் நோபினை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நபியவர்களையும் நபித்தோழர்களையும் பயமுறுத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள், நிரட்டினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள், உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவதற்காக, இந்த நாட்டை விட்டுமே உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக எத்தனையோ சதித்திட்டங்களை தீட்டினார்கள், ரசூலுல்லாஹை பயமுறுத்தினார்கள், நபித்தோழர்களை அச்சுறுத்தினார்கள். ஆனால் நபி அவர்கள் அதே பாணியில் அவர்களுக்கு பதில் கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடன் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை விளங்காததின் காரணமாக, இஸ்லாத்துடைய அந்தரங்கம் அதனுடைய உண்மையான கருத்தை புரியாததன் காரணமாக இவ்வாறு நமக்கு எதிராக பேசுகின்றார்கள். சமீப காலங்களில் கூட நாம் நம்முடைய நாட்டில் பார்த்தோம், இஸ்லாத்தை பற்றி தவறான குற்றச்சாட்டுகள் பேசப்பட்ட நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சில உலமாக்கள் அவர்களுக்கு தகுந்த பதில்களை கொடுத்த நேரத்தில் மாற்று மதத்துள் பெரும்பான்மை சமூகம் சொன்னார்கள், ஆம் இப்பொழுதுதான் எங்களுக்கு உண்மை விளங்குகின்றது, நீங்க சொல்வது சரிதான் என்று கூறக்கூடிய அளவுல இஸ்லாத்தை விளங்காததன் மூலமாக சில வேளை இஸ்லாத்திற்கு மாற்றமாக பேசுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைத்தது வெறும் எழுத்தால் அல்ல, அல்லது வெறும் வாய் பேச்சுக்களால் அல்ல, அவைகளாலும் விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு தன்னுடைய குணத்தால், தன்னுடைய நடத்தையால், தன்னுடைய பண்புகளால், தன்னுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையின் மூலமாக அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைத்தார்கள். மக்காவிலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், மக்கத்து குரேஷியர்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்தார்கள். ஆனால் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பின்னால கிட்டத்தட்ட முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு தான் ஆட்சியும் அதிகாரமும் இருந்தது. மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களாக இருக்கலாம், முஷ்ரிக்கீன்கள் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் இவர்கள் பல வகையில் எங்களை துன்புறுத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள், மிரட்டினார்கள், சொல்ல முடியாத சோதனைகளை தந்தார்கள். நல்ல சந்தர்ப்பம், அவர்களை நாங்கள் பழிக்கு பழி வாங்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் நபி அவர்கள் அவர்களுடன் நடந்து கொள்ளல்ல, மாற்றமாக அவர்களை நெருக்கினார்கள், அவர்களுடன் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டம் மஸ்ஜித் நபவியிலே நீட்டு அவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்கின்றார்கள். நபியவர்கள் அவர்களுடன் சமாதான பேச்சு பேசுவதற்கு வேறு இடங்களை தெரிவு செய்யல்ல, மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே வைத்து அவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் நபியவர்கள் செய்கின்றார்கள். அந்த நஜரான் நாட்டவர்களுக்கு செய்த ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகின்றார்கள், சஹாபாக்களை சொல்லி எழுத வைக்கின்றார்கள். நஜரான் நாட்டவர்களும் இங்கே வந்தவர்களும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹுடைய ரசூலுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலம், அவர்களுடைய உடைமை, அவர்களுடைய சமயம், அவர்களுடைய சொத்து செல்வங்கள் இவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்களில் மத அடிப்படையிலே உள்ள முக்கியஸ்தர்கள், அவர்களிலே உள்ள துறவிகள், அவர்களில் யாருக்கும் எந்த வகையான தீங்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த சமூகம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது என்று மிக தூர நோக்குடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து முடிக்கின்றார். ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த தூது கோஷ்டியினுடைய தலைவர் கேட்டார், நாம் நம்முடைய மத அடிப்படையிலே வணங்க வேண்டும், அவர்களுடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் தவம் செய்ய வேண்டும், அதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கால நேரம் இடம் தேவை என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியுடைய ஒரு ஓர பகுதியை சுட்டி காட்டி இந்த இடத்தில் உங்களுடைய மத அடிப்படையில் நீங்கள் வணங்கிக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள், மாற்று மதத்தை பின்பற்றக்கூடிய மிக முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய மஸ்ஜிதுக்குள்ள, அவர்கள் வந்து அவர்களுடைய மத அடிப்படையில் வணங்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பற்றி நல்ல எண்ணம் வர வேண்டும், இஸ்லாமியர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடன் அவர்களுடைய மத அடிப்படையில் வணங்குவதற்கு கூட அந்த நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பம் கொடுத்தார். என்ற அளவுக்கு என்றால் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலம் அந்த குதுஸ் பகுதியை வெற்றி கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் குதுசை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. அந்த ஒப்பந்தத்திலே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகின்றார்கள், இவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் அதிலே யாரும் முஸ்லிம்கள் போய் குடியிருக்க கூடாது, அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய நிலங்களாக இருக்கலாம், அதற்கு எந்த வகையான சேதத்தையும் ஏற்படுத்த முடியாது, அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜெருசலம் மஸ்ஜிதுல் அக்சாவை வெற்றி கொண்ட நேரத்தில் அவர்களுடன் செய்த அந்த ஒப்பந்தத்தில் இவ்வாறு எழுதி கொடுக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை தொடர்ந்து வந்த பின்னால வந்த அந்த குலபாயே ராஷிதீன் நேர்வழி பெற்ற நான்கு ஹலீஃபாக்களும் அதே அடிப்படையில் மாற்று சமூகத்தார்களுடன் நடந்து கொண்டதின் மூலமாகத்தான் வெகு வேகமாக உலகத்துடைய நாலா புறங்களுக்கும் இஸ்லாம் பரவியது. யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருந்தார்களோ பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இஸ்லாத்தை புகழக்கூடியவர்களாக அவர்களில் அநேகமானவர்கள் மாறிவிட்ட வரலாறு நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லோருடனும் அன்பாக பழக வேண்டும், இரக்கமாக பழக வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், அவர்களுடைய மத அடிப்படையில் அவர்கள் வணங்குகின்றார்களா அதை நாங்கள் ஏசவோ பேசவோ கூடாது என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த அளவுக்கு என்றால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த பெண்மணி ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால் அந்த பெண்ணை விட்டு விட்டார்கள். அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தை தான் ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அஸ்மாவுடைய தாய் குதைலா பின்த் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய பெண்மணி தன்னுடைய மகளை சந்திப்பதற்கு இனிப்பு பண்டங்களை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீடு தேடி வருகின்றாள். வந்தவுடன் தன்னுடைய தாயை ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே எடுக்கவில்லை. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி என்னை பெற்றெடுத்து வளர்த்த தாய் வந்திருக்கின்றாள், அவள் முஷரிக்காவாக இருக்கின்றாள், அவள் இணை வைக்கக்கூடியவளாக இருக்கின்றாள், அவளுடன் நான் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நபீரத்தில் கேட்டனுப்பிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உள்ள இந்த ஆயத்தை ஓதி அதற்கு அத்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள், நீங்க தாராளமாக உங்களுடைய தாயை வீட்டுக்குள்ளே எடுங்கள், அவ அந்த தாய்க்கு உபசரிப்பு செய்யுங்கள், அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்படுகின்றது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீனா லம் யுகாதிலுகும் ஃபித்தீன் ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم الله உங்களுக்கு ஒரு போதும் தடை விதிக்கவில்லை, யார் உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போர் செய்யலையோ, உங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியாக்கவில்லையோ அப்புறப்படுத்தவில்லையோ அப்படிப்பட்டவர்களுடன் அன் தவறுவோகும் நீங்க நல்ல முறையில் உண்மையான முறையில் உபகாரமான முறையில் நடப்பதற்கல்ல தடைகளை விதிக்கவில்லை, அவர்களுடன் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை ஏற்காதவர் என்பதனால, மாற்று மதத்திலே உள்ளவர் என்பதனால அவருடன் நீங்க அநியாயமாக நடந்து கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு நீங்க அநியாயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்குகின்றான். வேறொரு குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய ஒரு கூட்டத்தார்களுடன் உங்களுக்கு விரோதம் இருக்குது, அந்த விரோதம் அவர்களுக்கு நீங்கள் நீதம் செலுத்துவதற்கு தடையாக இருந்துவிட வேண்டாம், மாற்றமாக நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு யாராவது ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டு விட்டார், அவர் காஃபிராக இருந்தாலும் சரி, அவருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சஹாபியை வெளிநாடுகளுக்கு தூதுவராக கவர்னராக அனுப்பினாலும் அவர்களுக்கு செய்யக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான ஒரு அறிவுரை தான் இத்தகைய தஅவத்தல் மப்லூம், அநீதம் விளைவிக்கப்பட்டவனுடைய துஆவிலிருந்து நீங்க பயந்து கொள்ளுங்கள். அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை, அவன் துஆ கேட்டால் அவனுடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். அதனால் தன் நபி அவர்கள் சொன்னார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள், மன் பலம முஆஹிதன், நம்முடன் ஒப்பந்தம் செய்து, அதாவது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால ஒரு சில நான் முஸ்லிம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்முடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க, நம்முடைய பைத்துல் மாலுக்கு அவர்கள் ஜிஸ்யா வரிப்பணம் கட்டுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மாதிரி ஒப்பந்தம் செய்தவருக்கு யாராவது அநியாயம் செய்தால், மன் பலம முஆஹிதன் அவின் தகசஹு ஹக்கன், அல்லது அவனுக்கு போய் சேர வேண்டிய ஒரு ரைட்ஸ், ஒரு உரிமையை யாராவது குறைத்து விட்டால், அல்லது அவ் கல்லபஹு ஃபௌகத் தாகத்திஹி, அவரால் சுமக்க முடியாத சுமையை அவர் மீது சுமத்தி யாராவது அவரை கஷ்டப்படுத்தி விட்டால், அவ் அஹத மின்ஹு ஷைஅன், அல்லது அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை வேண்டும் என்றே யாராவது அபகரித்து எடுத்தால், கான ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, கயாம நாளையில் இந்த முஸ்லிமுக்கு பாதகமாக அந்த காஃபிருக்கு சாதகமாக நான் அல்லாஹ்விடத்தில் வழக்காடுவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பின்னொரு காலத்தில் நபியவர்களுடைய கடைசி காலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள், அவர்களை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள், ஆனால் அவர்கள் அனைவர்களையும் ஓரம் கட்டி அவர்களை ஒடுக்கி அவர்களை அடக்கி அவர்கள் சுதந்திரமாக வாழவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நபியவர்கள் நடந்து கொள்ளல்ல, மாற்றமாக அவர்களுடன் நெருக்கமாக நடந்தார்கள், அவர்களை அணுகினார்கள், அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்தார்கள், அவர்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்யப்பட்டால் உடனடியாக அந்த அநியாயத்தை நபியவர்கள் தட்டி கேட்டிருக்கின்றார்கள் என்ற அளவுக்கு இந்த சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹிஜ்ரி 7 நடக்கின்றது ஹைபருடைய யுத்தம். ஹைபர் என்றாலே அந்த பிரதேசத்தில் யூதர்கள் செறிந்து வாழ்ந்த பகுதி, ஹைபருடைய சண்டையே யூதர்களுடன் நடந்த மிகப்பெரிய ஒரு யுத்தம். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஹைபர்ல கிடைக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில ஒரு கிராமவாசி ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் தன்னுடைய ஆட்டு மந்தையுடன் வருகின்றார். ஒன்று நபீரத்தில் கேட்கின்றார், இலா மாத்தோ, எதன் பக்கம் நீங்க எங்களை அழைக்கின்றீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், இலா அந்த ஷஹத அல்ல இலா இல்லல்லா மனுக்கப்படுவதற்கு அல்லாஹ்தான் ஒருவன், நான் அவனால் அனுப்பப்பட்ட தூதுவன் என்று நீ சாட்சி சொல்லும், நீ கலிமா சொல்லும், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவுடன் அவன் கேட்கின்றான், நான் இதை செய்தேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? சோமாலி, எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீ களிமா சொல்லி அதே நிலையில் மரணித்து விட்டாய் என்றால் உனக்கு சொருக்கம் கடமையாகி விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடையன் கேட்கின்றான், என்னுடன் ஆட்டு மந்தை இருக்குது, இந்த ஆட்டு மந்தையுடைய சொந்தக்காரனும் ஒரு யகூதி ஒரு யூதன், இப்ப இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? யூதர்களுடன் தான் சண்டை நடந்து கொண்டிருக்குது, யுத்தத்திற்கு பின்னால அவர்களுடைய முழு சொத்தும் நமக்கு கனிமத், நமக்கு கொள்ளை பொருள், நமக்கு அனுமதி தரப்பட்ட ஒரு பொருள். அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டு மந்தையை நீங்க எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய எஜமானனுடைய வீட்டு தொகுதி வார வரைக்கும் கொண்டு போய் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துடைய பகுதி வந்தவுடன் ஒரு சின்ன கல்லை எரிந்து அந்த ஆட்டு மந்தையை அனுப்பி வைத்து விட்டு வாருங்கள் என்று அந்த கிராமவாசி அந்த இடையலுக்கு நபியவர்கள் பணிக்குகின்றார்கள். அதே மாதிரி அவன் செய்கின்றார். அவர் செய்துவிட்டு வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்று அன்றைய தினமே அந்த ஹைபருடைய யுத்தத்தில் கலந்து கொண்டு அன்றைய தினமே ஷஹீதாகியும் விடுகின்றார். ரசூலுல்லா சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சுவர்க்கவாதியை பார்க்கணும்னா இந்த இடையனை பார்த்துக் கொள்ளுங்க, ஒரே ஒரு சஜிதா கூட செய்யல, ஆனா கலிமா சொல்லிவிட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இதோ சுவர்க்கவாதியாக மாறிவிட்டார். சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். வேறொரு விவாயத்தில் வருது, நபியவர்கள் சொன்னார்கள், நான் ரெண்டு ஹூரலின் பெண்மணிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இந்த இடையனுடைய அவனுடைய கபனுக்கும் அவனுடைய உடலுக்கும் மத்தியில் ரெண்டு ஹூரலின் பெண்மணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்க நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, யூதர்களுடன் நடக்கக்கூடிய சண்டை அவர்களுடைய பொருள் நமக்கு கனிமத். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கௌரவமான முறையில எவ்வளவு கண்ணியமான முறையில நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னால் நடந்து காட்டினார்கள் என்றால் இதன் மூலம்தான் அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். யூதர்களுடைய மிகப்பெரிய தலைவன் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே சகோதரர்களே, நபி அவர்களுடைய முழு வரலாறை நாம் பார்க்கலாம். எல்லா கட்டங்களிலேயும் தூர நோக்குடன் தான் நடந்து கொண்டார்கள். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிறுபான்மையினர், மாற்று மதத்தவர்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில விஷமிகள், மாற்று மதத்திலே உள்ள எல்லோரும் அந்த கருத்திலே இல்ல, ஒரு சில விஷமிகள் நமக்கு எதிராக பலவிதமான சதித்திட்டங்கள், குற்றச்சாட்டுகள், ஏன் நம்முடைய ஃபர்தா, நம்முடைய ஹிஜாப், நம்முடைய ஹலால், இது போன்ற நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக அவர்களை புழு துள்ளினாலும் நாங்கள் பார்க்கலாம். வேணுமெண்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சம் வேகமாக துள்ளி இருப்பாங்க. அல்ஹம்துலில்லா, அந்த நிலைமையை அல்லாஹ் மாற்றி ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நிலைமைகளை அல்லாஹ் மாற்றினான். ஏன்? நம்முடைய சபரின் மூலமாக, நம்முடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையின் மூலமாக, அவர்களை போன்று நாங்கள் அடாவடித்தலங்களில் அநியாயங்களில் ஈடுபடாததன் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றியதோடு மட்டுமல்ல, மாற்று மத தலைவர்களாலே அந்த மக்கள் அவர்கள் விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு, அவர்கள் குறை சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றி தந்திருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் இவர்களுக்கு நம்முடைய நடவடிக்கைகளால, நம்முடைய பேச்சுவார்த்தைகளால, நம்முடைய குணங்களால, நம்முடைய செயல்களால முதலாவது இஸ்லாத்துடைய ஹக்கீகத், இஸ்லாத்துடைய யதார்த்தம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அந்தரங்கத்தை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் குறிப்பிட்டோம், ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கூட ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. மக்காவுல வாழ முடியாது. அந்த அளவுக்கு அச்சுறுத்தல், பயமுறுத்தல், மிரட்டல். எந்த அளவுக்கு நபியுடைய தலைக்கு கூட 100 ஒட்டகைகளை நிர்ணயித்து விட்டார்கள். நவுது பில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் அல்லது நபியுடைய தலையை கொண்டு வந்தால் அவருக்கு 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் என்று பகிரங்கமாக சொல்லப்பட்ட அந்த நேரத்தில், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் கூட தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயண வழிகாட்டியாக அப்துல்லாஹி இப்னு உரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண் முஸ்லிம் சகோதரரை தான் நபி அவர்கள் தன்னுடைய பயண வழிகாட்டியாக எடுத்தார்கள். ஏன் இவர் நபிய காட்சி கொடுப்பாங்க? என்னை காட்சி கொடுத்துருவார் என்று நபி அவர்கள் அஞ்சல்ல. மாற்றமாக இவருக்கும் இஸ்லாமிய மார்க்கம் விளங்கணும், இவரும் இஸ்லாத்தை விளங்கணும் என்ற அளவுக்கு ஹிஜ்ரத்துடைய வேலை கேட்கின்றார்கள். நாங்கள் எந்த பாதையில சென்றால் நல்லது? ஒரு பாதை நீளமான பாதை, இன்னும் ஒரு குறுகிய பாதை. ஆனால் அதுல சில திருடர்களும் கல்வர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திருடர்கள் கூட என்னுடைய உம்மத்தவர்கள், அந்த கல்வர்கள் கூட என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் திருடர்களாக, அவர்கள் கொள்ளைக்காரர்களாக மரணிக்க கூடாது. தன்னுடைய உயிரையும் திருத்தமாக மதித்து அந்த காட்டு பாதையில் நபியவர்கள் தெரிவு செய்து அந்த பாதையிலே சென்று பெருந்த வேளையில ரெண்டு சகோதரர்களை சந்திக்குகின்றார்கள். அவங்க ரெண்டு பேரையும் சந்தித்து கேட்டார்கள், மத்துமுக்குமா, உங்க ரெண்டு பேருடைய பெயர் என்ன? சொன்னார்கள், இஸ்முனா முஹானான். ஒரு கருத்து, நாங்க பனி முகான், முகான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அல்லது இன்னும் ஒரு கருத்து, நாங்க ரொம்ப கேவலமான அற்பமான கொள்ளை தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அதனால் நாங்க கேவலமானவர்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்துமா முக்ரமான், நீங்க கேவலமானவர்கள் இல்ல, நீங்க கண்ணியமானவர்கள், நீங்க கௌரவமானவர்கள், நீங்க மனிதர்களில் உள்ளவர்கள் என்று அந்த ரெண்டு பேருக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இஸ்லாமிய சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை பற்றி கெட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது, இஸ்லாத்திற்கு இழுக்கி வந்துவிடக் கூடாது, இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கக் கூடாது என்பதில் நபியவர்கள் நம்பகம் உறுதியாக இருந்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் நபியுடைய மனைவிமார்களில் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் கன்னி பெண்ணாக இருந்தார்கள். மற்ற அனைவர்களும் விதவைகளாகத்தான் இருந்தார்கள். நபியவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களில் மிக முக்கியமான 3 மனைவிமார்களை எடுக்கலாம். ஒன்று உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா. ஜுவைரியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஹாரிஸ் என்பவருடைய மகள். ஹாரிஸ் என்பவர் மக்காவிலே உள்ள மிக முக்கியமான குரைஷி தலைவர்களில் ஒருவர் தான் ஹாரிஸ். அந்த ஹாரிஸுடைய மகள் தான் அதற்கு ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணை இஸ்லாத்தில் கெடுத்து திருமணம் முடித்ததன் மூலமாக அந்த மணி ஹாரிஸ் கோத்திரத்தில் உள்ள 100 அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். ஹதரத் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இவங்க யாரு? அந்த பெண்ணை நம்பியவங்க திருமணம் முடித்ததற்கு பின்னால சஹாபாக்களே சொல்வார்கள், ஹாதிஹி சையிதத்து பனி குரைதா. பனி குரைதாவுடைய தலைவி அல்லவா, பனு குரைதாவுடைய ராணி அல்லவா ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா. பனு குரைதா என்ற மிக முக்கியமான ஒரு கோத்திரம், அவர்களுடன் பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. அந்த கோத்திரத்துடைய தலைவி ஹதரத் ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபி அவர்கள் இஸ்லாத்திற்கு எடுத்து திருமணம் முடிக்குகின்றார். அபு சுஃபியான் ஏற்பட்ட சோதனைகள் தீங்குகள் குஞ்ச நெஞ்சம் அல்ல, நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவருடைய மனைவி ஹிந்தாபால் ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொலை செய்யப்பட்ட வரலாறை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த அபு சுஃபியான், அந்த ஹிந்தா, அந்த தம்பதியினுடைய மகள் தான் ஹஜ்ரத் ரம்லா பின்தி அபி சுஃபியான். அந்த பெண்ணுக்கு உம்மு ஹபீபா என்று சொல்லப்படும். அதற்கு உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபி அவர்கள் ஏன் திருமணம் முடித்தார்கள்? அபு சுஃபியான் எந்த அளவுக்கு பரம விரோதி, அவருடைய மனைவி ஹிந்தா எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரானவள், ஆனால் நபி அவர்கள் அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அந்த தம்பதியினுடைய மகள் அதற்கு உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடித்ததின் மூலமாக அபு சுஃபியானுக்கும் ஹிதாயத் கிடைத்து அவரும் முஸ்லீமாக மாறுகின்றார். அவருடைய மனைவி ஹிந்தாவுக்கும் ஹிதாயத் கிடைத்து அவரும் இஸ்லாமிய பெண்ணாக மாறுகின்றார். அவருடைய மகன் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹா காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய மிக முக்கியமான சஹாபாக்களில் ஹதரத் அமீரே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்க்கப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் யாரு பரம விரோதியாக இருந்தாலும் அவர்களுடன் நபியவர்கள் தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த தவறுகளை பாராட்டல்ல, அவர்கள் செய்த குற்ற செயல்களை பிரஸ்தாபிக்கல்ல, மாற்றமாக அவர்களுடைய நலவுகளை தேடினார்கள், அவர்கள் செய்த நல்லவைகளை தேடினார்கள். அவர்களுள்ள ஆற்றல்கள் அது இஸ்லாத்திற்கு பாவிக்கப்பட்டு விட்டது என்றால் இஸ்லாம் இன்னும் வேகமாக வளரும் என்ற சிந்தனையில தான் இருந்தாங்க. வலிது புனர் வலிது என்று சொல்லக்கூடியவர் ஹாலிது புனர் வலிதுடைய சகோதரர். அந்த வலிதை பார்த்து நபி அவங்க அடிக்கடி கேட்பார்கள், ஐன ஹாலித், ஐன ஹாலித், ஹாலித் எங்க, ஹாலித் எங்க, ஹாலித் அக்ருஹு அக்ருஹு. அந்த ஹாலிதுடைய அறிவு மிகப்பெரிய அறிவு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற்றுவோம், அவரின் மூலமாக இஸ்லாத்திற்கு முன்னேற்றம், அவர் முன்னேறுவாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று அடிக்கடி அவருடைய சகோதரர் வலிஜிபுனில் வலிஜிதை கேட்பார். வலிஜிபுனில் வலிஜிம் சொல்லுவாரு, யாத்தில்லாஹு பிஹி யா ரசூலல்லா, நிச்சயமாக என்னுடைய சகோதரன் அல்லாஹ் கொண்டு வருவான், கொண்டு வருவான். அதே மாதிரி ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்கு பின்னால அவரையே நபியவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லாத்து உஸ்தான் சொல்லக்கூடிய சிலையை உடைத்து விட்டு வரும்படி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏன் முனாஃபிக்கீன்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுடைய தொல்லை, அவர்களுடைய தீங்கு, அவர்களுடைய சோதனை ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்துக்கு முன்னால நேரடியாக பகிரங்கமா. ஆனால் முனாஃபிக்கீன்களுடைய சோதனை எல்லாம் திரை மறைவுக்கு பின்னால. நபியவர்களோடு நின்று சொல்லுவாங்க, நபியவர்களோடு நின்று யுத்தத்தில் கலந்து கொள்வாங்க. பின்னால போனா நபியவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் எதிராக சதித்து தப்பிக்குவார்கள். இது சந்தமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப ஆயத்துகள்ல அந்த முனாஃபிக்கீன்களுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் மிக விரிவாக குறிப்பிடுகின்றான். அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவனுடைய கடைசி சக்கராத்துடைய வேலை தன்னுடைய மகன்கிட்ட சொன்னான், நான் இறந்து விட்டேன் என்றால் நீங்க முஹம்மது சென்று அவருடைய ஜுப்பாவை வாங்கி அவருடைய ஜுப்பாவால்தான் எனக்கு கபன் செய்யணும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் எனக்கு தொழுகை வைத்து அடக்கம் செய்யணும். அதே மாதிரி அவர் இறந்து விடுகின்றார். அவருடைய மகன் வந்து நபியிடத்தில் கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவுக்கு தயால குணம் உடையவர்கள், இந்த அளவுக்கு அநியாயம் செய்த அந்த அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூல் என்னுடைய ஜுப்பாவை கேட்கின்றாரா, தான் போட்டிருந்த ஜுப்பாவை கலட்டி கொடுக்கின்றார்கள், என்னுடைய ஜுப்பாவை கொண்டு அவனை நீங்க கபன் செய்யுங்க. இப்பொழுது அவருக்கு தொழுதிக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட கையை பிடித்து இருக்குகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இவருக்கா நீங்க தொழுதிக்க போறீங்க, கடந்த காலங்களில் இவர் இப்படி இப்படி எல்லாம் செய்தார், இன்னின்ன வேலைகளை செய்தார், இன்னின்ன திட்டங்களை தீட்டினார், இன்னின்ன அநியாயங்களை செய்தார், இன்னின்ன நஷ்டங்களை ஏற்படுத்தினார், இவருக்கா நீங்க தொழுதிக்க போறீங்க யா ரசூலல்லாஹ். ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸர் அன்னி யா உமர், உமர் நீங்க கொஞ்சம் பின்னுக்காகுங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் பின்தள்ளி அந்த ஜனாசாவுடைய இடத்திற்கு போனா அந்த ஜனாசாவை குழிக்குள்ளே இறக்கிவிட்டார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்கள் மீண்டும் அந்த ஜனாசாவை வெளியில் எடுத்து தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த ஜனாசாவுடைய அவருடைய கழுத்து பகுதியிலிருந்து அவருடைய உடல் பகுதியில் எல்லாத்தையும் தடவி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த அப்துல்லாஹி இப்னு உபய் இப்னு சலூலுடைய ஜனாசாவை தொழுக வைத்து விட்டு இப்பொழுது கபருக்கு பக்கத்தில் நின்ற வேளையில குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குகின்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கபரிஹி. யாரு நிரந்தர குஃபுருடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் கூடாது என்ற ஆயத் இறங்கியவுடன் இப்பொழுது நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதுவரைக்கும் நான் செய்தேன், ஆனால் இப்பொழுது அல்லாஹுடைய தடை உத்தரவு வந்து விட்டது. இதற்கு பின்னால நான் தொழுவிக்கவும் மாட்டேன், கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன், ஆனால் இவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்வேன். இதன் மூலமாவது மீதமுள்ள முனாபிக்கீன்கள் தௌபா செய்யணும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் நல்லவர்களாக மாறணும், அவர்கள் கலிமாவுடன் மரணிக்கணும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்வேன் என்று இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிக்குகின்றார்கள். மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், அவர்களுக்கு நீங்க இஸ்திக்பார் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சமம். நீங்க 70 முறை அவருக்கு இஸ்திக்பார் செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று சொன்ன நேரத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உமரை பார்த்து சொன்னாங்க, உமர், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திக்பார் செய்து அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு வாழ்நாள் பூராவும் நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் வகை வகையான சோதனைகளை கொடுத்த அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவனுடன் இந்த அளவுக்கு நபி அவர்கள் ஏன் நடந்தார்கள்? ஒரு சிலர் கேட்கலாம், நாங்க என்னாலும் பணியோணுமா, ஏன் இந்த அளவுக்கு நாங்க பணியோணும், ரசூலுல்லாஹ் பணி இல்லையா? இது பணியர் அல்ல, விட்டு கொடுக்கிற குணத்தால பண்பால நடத்தையால இஸ்லாத்தை அவர்களுக்கு விளங்க வைக்கிறது, நாம் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறது, அதில் ஒரு அணுவர வேணும். அவர்களுக்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்கறல்ல, நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களை விட்டு கொடுக்கறல்ல, நம்முடைய சுண்ணத்துகளை விட்டு கொடுக்கறல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் நல்லெண்ணம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்யறது. அவர்களில் கஷ்டப்பட்டவர்கள் இருப்பாங்க, வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள். எங்களுடன் நிறைய பேர் மாற்று மதத்துடைய பேர் எங்கள் சபையில செய்வாங்க, எங்களோட வீடுகள்ல வேலை செய்வாங்க, எங்களோட கடைகள்ல வேலை செய்வாங்க, எங்கள்கிட்ட டிரைவரா இருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடன் நாங்க வேலைக்காரன் என்ற அடிப்படையில பார்க்காமல் அவரும் ஒரு மனிதன், அவரும் ஒரு சகோதரர் என்ற அடிப்படையில நாங்க தூர நோக்குடன் அவர்களுடன் நடந்து கொண்டோம் என்றால் அவர்களும் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்துடைய உண்மையை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சமீப கால நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி விட்டாலும் நாம் இன்னும் நம்மை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக் கொள்வது, நம்முடைய பிடிவாத குணம், நம்முடைய முரட்டு சுபாவம், நம்முடைய கரட்டு முரடான பேச்சு, அவைகளை விட்டுவிட்டு அன்பான முறையில, இரக்கமான முறையில, உபகாரமான முறையில, தேவைப்படக்கூடிய நேரத்தில் பண ரீதியா தேவைப்பட்ட உதவி செய்து அவர்களுடன் நெருங்கணும், அவர்களுடைய பாஷைகளை படிக்கணும், அவர்களுடன் நாங்கள் இரண்டரை கலந்து அவர்களுடைய மத அடிப்படையில் அல்ல. நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம், விசாக்கு வருது, அதனால் அவங்களோட சேர்ந்து விசாக் கொண்டாடுவது அல்ல, நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது. ஆனால் பண்புடைய விஷயத்தில் அகலாக்கால குணத்தால நடவடிக்கைகளால உபகாரங்களை செய்வதன் மூலமாக அவர்களுடன் நாங்கள் நெருங்கி பழகினோம் என்றால் நம்மை பற்றி உண்டான அந்த தப்பு அபிப்பிராயம், அந்த கெட்ட எண்ணம் நீங்கி நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, எல்லா மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஐக்கியம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக, ரப்பே ரஹ்மானே அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு ஜோசி என்ற சுருக்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கே யா அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.